رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين ومن استنهج منهجهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أهم يقسمون رحمة ربك، نحن قسمنا بينهم معيشتهم في الحياة الدنيا ورفعنا بعضهم فوق بعض درجات ليتخذ بعضهم بعضا سخريا ورحمة ربك خير مما يجمعون. على وتر لالنم نهرت أنبالنماهيا அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் அழகு பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தானது. அவன் ஆதி அந்தமில்லாதவன், இணை துணையற்றவன், பரிசுத்தமானவன், வணங்கி வழிபடுவதற்கு தகுதியானவன் அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி கூறுகின்றேன். அவனின் இறுதி தூதர் எங்கள் தலைவர் சர்வ அவனியின் வழிகாட்டி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் தோழர்கள், குடும்பத்தவர்கள், அவர்களின் வழிமுறையை பின்பற்றி நடக்கக்கூடிய சகல நன்மக்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்றென்றும் சலாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானாக. அன்புள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி அடிபணிந்து அவனது உத்தரவுகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியும், அவன் ஏவியவற்றை எடுத்தும் விளக்கியவற்றை தவிர்ந்து நடந்து கொள்ளும்படியும் முதல் என்னையும் அடுத்து உங்களையும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் இரக்கமுள்ளவன். அவனுடைய அழகு திருநாமங்களுள் ஒன்றுதான் அர் ரஹ்மான், கருணை மிக்கவன், இரக்கம் காட்டுபவன் என்பதாகும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய இரக்கமும் கருணையும் பரிவும் அது எல்லையற்றது, மிகவும் விசாலமானது. அது இவ்வளவுதான், இன்னதுதான் என்று வரையறுத்து சொல்ல முடியாத அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய கருணையை எல்லாவற்றிலும் வியாபித்ததாக, எல்லோருக்கும் எல்லாவற்றுக்கும் அது கிடைக்கக்கூடியதாக ஆக்கி வைத்திருக்கிறார். வரஹ்மதி வஸயத் குல்லு ஷை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அல் குர்ஆனிலே இப்படி சொல்லி வைத்தான், என்னுடைய ரஹ்மத், என்னுடைய கருணை எல்லாவற்றிலும் வியாபித்திருக்கிறது, எல்லாவற்றிலும் படர்ந்திருக்கிறது, எல்லாவற்றிலும் பட்டிருக்கிறது, எல்லாவற்றிலும் என்னுடைய கருணை காணப்படுகின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய கருணை பூமியிலும் வானத்திலும் மனிதர்கள் காணக்கூடியவை, மனிதர்கள் தமது கண்களினால் காணாதவை, மிருகங்கள், பறவைகள், ஜின்கள், மனிதர்கள், காடுகள், மேடுகள், வீடுகள், மனிதர்கள் வசிக்கக்கூடிய இடங்கள், மனிதர்கள் வசிக்காத இடங்கள் எல்லாவற்றிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய கருணையை வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய கருணை எந்த அளவுக்கு விசாலமானது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல மொழிகளில் இருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும், அதேவேளை அல்லாஹ்வுடைய அல் குர்ஆனின் பல வசனங்களில் இருந்து புரிந்து கொள்ள முடியுமானதாகவும் இருக்கின்றது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இந்த கருணையை மக்களுக்கு எடுத்து காட்டினார்கள். மக்களை எல்லாம் அவர்கள் எப்பொழுதும் இந்த இஸ்லாத்தை சொல்லும் போது அல்லாஹ்வுடைய கருணையை சொல்லித்தான் சொன்னார்கள். ஒரு பாவியை கூட அவனை ஒரு பாவத்தை செய்து அல்லது பல பாவங்களை செய்து இஸ்லாத்தை விட்டும் தூரப்பட்டு போய்விட்டான், அவன் இதற்கு மேலும் இஸ்லாத்துக்குள்ளே வர முடியாது என்ற நிலைக்கு நபி அவர்கள் யாரையும் பார்க்கவில்லை, ஒரு பாவியையும் பார்க்கவில்லை. பல பாவங்களை செய்த மனிதன், கொடிய குற்றங்களை செய்த மனிதன், ஒரு விபச்சாரி என்று வைத்துக் கொள்வோம், இவனையும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை காட்டித்தான் பேசினார்கள். நீங்கள் படித்திருப்பீர்கள், 100 கொலைகளை செய்த அந்த மனிதனுக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது என்பதை நிரூபிக்கும் வண்ணம் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு அவனுக்கு கிடைத்த வரலாற்றை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதரும் கூட அல்லாஹ்வுடைய கருணையை தான் காட்டும் வண்ணம் தன்னுடைய எல்லா பேச்சுக்களையும் நடவடிக்கைகளையும் இந்த உம்மத்துக்கு முன்மாதிரியாக ஆக்கி வைத்தார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீங்கள் கடற்றொழிலில் அதிகம் ஈடுபடக்கூடியவர்கள் இருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடற்றொழிலில் ஈடுபடக்கூடிய மக்களையும் மறந்து இருக்கவில்லை. சஹாபிகள் சிலர் கடற்றொழிலோடு சம்பந்தப்பட்டவர்கள் இருந்தார்கள், அல்லது கடற்பயணம் செய்யக்கூடியவர்கள் இருந்தார்கள். ஒரு கட்டத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து தமக்குள்ள ஒரு சந்தேகத்தை கேட்கும் போது, எவ்வளவு அந்த மக்களுக்கும் அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் கருணையோடு நடந்து கொள்கிறார்கள் என்பதை நபி அவர்களுடைய பதிலிலிருந்து புரிந்து கொள்ளலாம். என்ன கேட்டார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே, நாம் கடற்பயணம் செய்கின்றோம், அது ஒரு பயணமாக இருக்கலாம் அல்லது தொழில் நிமித்தமாக இருக்கலாம். உபு செய்வதற்காக வேண்டி நாம் பயன்படுத்துவது குடிப்புக்காக வேண்டி எடுத்துச் செல்லக்கூடிய குடிநீரைத்தான். அல்லாஹ்வுடைய தூதரே, பயணத்திலே நாம் உபு செய்வதற்காக வேண்டி அந்த குடிநீரை பயன்படுத்தினால் கொண்டு செல்லக்கூடிய குடிநீரோ கொஞ்சம், நாம் என்ன நிலைக்கு தள்ளப்படுவோம் என்றால், தாகிக்கும் போது குடிப்பதற்கு நன்னீர் இருக்காது, குடிநீர் இருக்காது. எனவே நாம் கடல் நீரை கொண்டு உபு செய்து கொள்ள முடியுமா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுவத்தஹூரு மாஉஹு அல்ஹில்லு மைத்தத்து, கடல் நீர் அது சுத்தமானது, பிறரையும் பிறவற்றையும் சுத்தம் செய்யக்கூடியது, மட்டுமல்ல அந்த கடலிலே செத்து போகக்கூடிய மீனோ கடலிலே வாழக்கூடிய எதுவுமோ தூய்மையானது, ஹலாலானது என்று சொல்லி வைத்தார்கள். அவர்கள் கேட்டது கடல் நீரை கொண்டு நாம் உபு செய்ய முடியுமா என்பதுதான். கடல் நீர் சுத்தமானது, உபு செய்து கொள்ளலாம் என்பதோடு நபி அவர்கள் முடித்துக் கொள்ளலாம். இந்த மக்களுக்கு எவ்வளவு கருணை காட்டினார்கள் என்றால், கடலிலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செத்த மீனும் ஏனைய கடல்வாழ் பிராணிகளும் உங்களுக்கு ஹலாலானது, அதை சாப்பிடவும் உங்களுக்கு முடியும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடலோடு சம்பந்தப்பட்ட மக்களுக்கும் உங்களை போன்றவர்களுக்கும் இரக்கம் காட்டக்கூடிய ரப்புடைய ஒரு தூதராக நான் இருக்கிறேன், இரக்கமுள்ள ஒருவனுடைய ரஹ்மானுடைய மார்க்கத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன், அவன் ரஹ்மான் இரக்கமுள்ளவன், பாவிகளுக்கும் அவனுடைய ரஹ்மத் வியாபித்திருக்கிறது, அவன் தந்திருக்கக்கூடிய மார்க்கமும் இரக்கம் காட்டக்கூடிய மார்க்கம், அதை கொண்டு வந்திருக்கக்கூடிய நானும் எனக்கு முன்னால் வந்த தூதர்களும் இரக்கம் காட்டக்கூடிய தூதர்களாக இருக்கிறோம் என்ற அளவில் தான், என்ற அமைப்பில் தான் அவர்களுடைய போதனைகளும் நடவடிக்கைகளும் இருந்தன. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ரஹ்மத்தை பங்கு வைப்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அவன் நாடியோருக்கு கூட்டியும் நாடியோருக்கு குறைத்தும் கொடுக்கிறான். அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக் நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா வரஃபனா பஅதஹும் ஃபௌக பஅதின் தரஜாத்தின் லியத்தஹித பஅதஹும் பஅதன் சுக்ரியா வரஹ்மத்து ரப்பிக கைரும் மிம்மா யஜ்மவுன் என்ற வசனத்திலே அல்லாஹ் இதனை பற்றி தான் பேசுகிறான். இந்த மக்களா உம்முடைய ரப்பின் ரஹ்மத்தை பங்கு வைக்கிறார்கள். அல்லாஹ் நபி அவர்களை பார்த்து கேட்கிறான், நபி அவர்களே, இந்த மக்கள் உம்முடைய ரப்பின் ரஹ்மத்தை பங்கு வைக்கின்ற வேலையை செய்கிறார்களா? இல்லை. மக்களுக்கு தேவையானதை வாழ்க்கையிலே தேவைப்பட்ட வாழ்வாதாரத்தை கொடுப்பது பங்கு வைப்பது எம்முடைய பொறுப்பில் உள்ளது. சிலருக்கு கூட்டி கொடுத்திருக்கிறோம், சிலருக்கு குறைத்து கொடுத்திருக்கிறோம். இது ரஹ்மத் ஒருவருக்கு கூட கிடைத்திருக்கின்றது, குறைத்து கொடுக்கப்பட்டு இருக்கின்றது என்பதற்குரிய ஒரு அளவுகோல் அல்ல. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் செல்வத்தை குறைத்து கொடுத்திருக்கிறான் என்பதனால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவனுக்கு குறைத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதல்ல. உலகிலே சிலரை சிலருக்கு வேலையாட்களாக அமர்த்துவதற்காக வேண்டி இப்படி நாம் செய்திருக்கிறோம். ஆனால் ரஹ்மத் என்பது இதுவல்ல. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு இஸ்லாத்தை பரிபூர்ணமாக விளங்கி செயல்படுவதற்கு அவனுக்கு பாக்கியம் அளிக்கின்றான் என்றால் இது உயர்ந்த ரஹ்மத்தாக இருக்கிறது. அல்லாஹ் இதனைத்தான் இந்த வசனத்திலே சொல்லுகிறார். எனவே அருமை சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, மனிதர்கள் எப்படியும் உலக அமைப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம், நல்ல செல்வத்தோடு வாழலாம், வறுமையோடு வாழலாம், நடுநிலையிலே வாழலாம், ஆனால் மக்களுக்குள்ளே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில நல்லவற்றை வைத்திருக்கிறார். நபி அவர்கள் இதனை சொன்னார்கள், அன்னாசு மஆதினு கமஆதினி ஸஹபி வல் ஃபித்தா, மக்கள் எப்படியானவர்கள் தெரியுமா, தங்கம் வெள்ளியின் சுரங்கங்களை போன்ற சுரங்கங்களாக இருக்கிறார்கள். தங்கம் வெள்ளி எல்லாம் உங்களுக்கு தெரியும், சுரங்கங்களுக்குள்ளே இருந்து தோண்டி எடுப்பார்கள். 1000, 2000, 3000 அடி இப்படியெல்லாம் போய் நூற்றுக்கணக்கான அடிகளை தாண்டி சில இடங்களிலே அந்த சுரங்கத்துக்குள்ளே சென்று தங்கம் வெள்ளி இவற்றை எல்லாம் இரும்பை எல்லாம் கனிய வளங்கள் என்று சொல்வோமே தோண்டி எடுப்பார்கள். நபி அவர்கள் இதனைத்தான் சொன்னார்கள், மக்களும் தங்கம் வெள்ளிகளின் சுரங்கங்களை போன்றவர்கள், சுரங்கங்களை போன்ற சுரங்கங்கள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் மனித சமூகத்துக்கு பயன்படக்கூடிய நல்ல தன்மைகள் இருக்கின்றன, பண்பாடுகள் இருக்கின்றன, திறமைகள் இருக்கின்றன. சாதாரணமாக சுரங்கங்களுக்குள்ளே இருந்து அந்த கனிய வளங்கள், கனிப்பொருட்கள் அல்லது அந்த தங்கமோ வெள்ளியோ இரும்போ பூமியை கிழித்துக் கொண்டு மேலே வருவதில்லை. மனிதன் முயற்சி செய்கிறான், எந்த அளவுக்கு முயற்சி செய்கின்றான் என்றால் தன்னுடைய உயிரையும் கூட பணையும் வைத்து முயற்சி செய்து பல நூற்றுக்கணக்கான 1000கணக்கான அடிகள் உள்ளே சென்று பல பிரமாண்டமான இயந்திரங்களை பயன்படுத்தி பல நூற்றுக்கணக்கானோர் அவற்றுக்குள்ளே வேலை செய்து தான் கொஞ்சம் தங்கம் வெள்ளி இவற்றை வெளியே கொண்டு வருகிறார். சாதாரணமான ஒன்று அல்ல சுரங்கத்துக்குள்ள இருந்து இந்த கனிப்பொருட்களை வெளிக்கொணர்வது. அதே போன்றுதான் நபி அவர்கள் சொன்னார்கள், மக்களும் எப்படிப்பட்டவர்கள் என்றால் சுரங்கங்களுக்குள்ள இருந்து இலகுவாக நல்ல பண்புகளை வெளிவர செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனைத்தான் சொன்னார்கள், மனிதர்கள் மனிதர்கள் மீது முயற்சி செய்ய வேண்டும், மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளையும் ஆற்றல்களையும் நல்ல பண்புகளையும் நல்ல சிந்தனைகளையும் வெளியே கொண்டு வர வேண்டும். கொண்டு வருவது மாத்திரமல்ல, வெளிக்கொண்டோரப்பட்ட அந்த தங்கத்தையும் வெள்ளியையும் அதுக்கேற்றாற்போல் மோல்ட் பண்ண வேண்டும், அதனை உருவாக்கி எடுக்க வேண்டும். மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளையும் ஆற்றல்களையும் சிந்தனைகளையும் அவர்களுடைய பண்புகளையும் வெளியே கொண்டு வருவது மாத்திரமல்ல, அவர்களை அவர் இஸ்லாம் சொல்லக்கூடிய பிரகாரம் அவர்களுக்குள்ளேயே நல்ல பண்புள்ளவர்களாக அவர்களை மாற்றுவதற்கு, அவர்களுடைய திறமைகளை இஸ்லாம் சொல்லக்கூடிய பிரகாரம் பயனுள்ளவையாக மாற்றுவதற்கு, உபயோகப்படுத்தப்படக்கூடிய நிலைக்கு ஆக்குவதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது என்பதையும் தான் நபி அவர்களுடைய மிகவும் இரத்தினச் சுருக்கமான இந்த பொன்மொழி சொல்லிக் கொண்டிருக்கிறது. பிறகு நபி அவர்கள் சொன்னார்கள், ஹியாருஹும் ஃபில் ஜாஹிலியா ஹியாருஹும் ஃபில் இஸ்லாம் இதா ஃபக்ஹு. ஜாஹிலிய காலத்திலே இந்த மனிதர்களுள் மிகவும் சிறந்தவர்கள் யாரோ அவர்கள் இஸ்லாத்திலும் சிறந்தவர்களாக இருப்பார்கள், இஸ்லாத்தை பற்றிய அறிவை பெற்றுக் கொண்டார்கள் என்றால் என்று சொன்னார்கள். மனிதன் சுரங்கத்துக்கு ஒப்பிடப்படுகிறான். இந்த மனிதன் அல்லாஹ்வை பற்றிய அறியாமையில் வாழக்கூடிய நிலையில் இருந்தும் இஸ்லாத்துக்குள்ளே வந்துவிட்டான் என்றால் அவன் ஒரு சிறந்தவனாக இருப்பான். இஸ்லாத்துக்குள்ளே வந்தால் மாத்திரம் சிறந்தவனாக ஆக முடியாது, இஸ்லாத்தை பற்றிய விளக்கத்தை அவன் பெற வேண்டும் என்று சொல்லி வைத்தார்கள். எனவே அன்பு சகோதரர்களே, மிகவும் இரத்தினச் சுருக்கமான ஒரு நபிமொழிதான், ஆழமான கருத்துக்கள், இந்த மனிதனுடைய சிந்தனையை செப்பனிடக்கூடிய கருத்து, உலக சிந்தனையை அப்படியே ஒரே வார்த்தையில் நபி அவர்கள் காட்டி சொல்கிறார்கள். மனிதன் மீது முயற்சி செய்யப்பட வேண்டியிருக்கிறது, மனிதர்களை நீங்கள் உருவாக்க வேண்டியிருக்கிறது, சிந்தனையாளர்களை உருவாக்க வேண்டியிருக்கிறது, இஸ்லாத்தை பற்றிய நல்ல தெளிவும் அறிவும் உள்ளவர்களை உருவாக்கி அதனை பிறருக்கு சொல்லக்கூடியவர்களாக அவர்களை உருவாக்க வேண்டியிருக்கிறது, ஆக்க வேண்டியிருக்கிறது. இந்த கருத்துக்களை எல்லாம் பொதிந்த ஒரு நபிமொழியை நாம் இப்பொழுது பாடமாக படித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, மனிதன் எப்பொழுது இஸ்லாத்தை விளங்கிக் கொள்கிறானோ, எப்பொழுது மனிதனுக்கு தீனுடைய சன்மார்க்கத்தினுடைய விளக்கம் கிடைக்கின்றதோ, அப்பொழுதுதான் அவன் முழுமை பெறுகிறான், அப்பொழுதுதான் அவன் சிறந்தவனாக ஆகிறான் என்பதும் இந்த நபிமொழியிலே கிடைக்கக்கூடிய பெரிதொரு உண்மையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கிய முதல் வசனமும் இதனைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் வெறுமனே ஜாஹிலிய காலத்திலே இப்படி இருந்து இஸ்லாத்துக்கு வந்தால் மாத்திரம் போதாது, இஸ்லாத்தை பற்றிய அறிவை நீங்கள் பெற வேண்டும். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், இந்த அறிவை நீங்கள் படியுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆனை பற்றிய தெளிவை உடைய ஒரு சமுதாயமாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை முறையை பற்றிய தெளிவை உள்ள ஒரு சமுதாயமாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையிலே வாழ்ந்த சஹாபிகளுடைய வாழ்க்கை சரிதங்களை படித்து இஸ்லாத்தின் பரிபூர்ணமான வட்டத்தை நாம் தெளிவாக புரிந்து கொண்ட ஒரு சமுதாயமாக மாற வேண்டும். நாம் ஏன் பிறந்திருக்கிறோம்? இந்த உலகத்திலே நாம் ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எங்கே போவதற்கு இருக்கிறோம்? நாம் திடீரென இப்படி வந்தோமா? இந்த வானம் என்ன, பூமி என்ன, காடு என்ன, மலை என்ன, மலை என்ன, ஆறுகள் என்ன, கடல்கள் என்ன, ஏரிகள் என்ன, குளங்கள் என்ன, சந்திரன் என்ன, சூரியன் என்ன, நட்சத்திரம் என்ன? நாம் ஒருவர் மற்றவரின் முகத்தை பார்க்கிறோம். இந்த மக்கள் யார்? எனக்கும் இவர்களுக்கும் இடையிலான உறவு என்ன? கணவன் மனைவி உறவு என்ன? பிள்ளைகள் பெற்றோர்கள் உறவு என்ன? அண்டை அயலவர் உறவு என்ன? நாடுகளுக்கு இடையிலான உறவு என்ன? இவற்றையெல்லாம் எப்படி ஒருவன் இயக்கிக் கொண்டிருக்கிறானா, அல்லது இவையெல்லாம் தானாக உருவாகி இயங்கிக் கொண்டிருக்கின்றதா? இதை பற்றி அறிவை இஸ்லாம் பெரும்படி நமக்கு வற்புறுத்திக் கொண்டிருக்கிறது. இதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கிய முதல் வசனத்தையும் இப்படி இறக்கி வைத்தான், இக்ரா, நீங்கள் படியுங்கள், பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், சிருஷ்டிகர்த்தாவான அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு படியுங்கள் என்று சொல்லி வைத்தான். சும்மா நாம் ஒரு படிப்பை ஆரம்பிக்க முடியாது. வெறுமனே எழுந்தமானமாக நாம் ஒரு கல்வியை ஆரம்பிக்க முடியாது. இதற்கு ஒரு சிருஷ்டிகர்த்தா இருக்கிறான். அந்த சிருஷ்டிகர்த்தா இவற்றையெல்லாம் சிருஷ்டித்திருக்கிறான், படைத்திருக்கிறான். இந்த உலகத்தை, இம்முலகத்தில் உள்ள நாம் காணக்கூடிய காணாதவற்றையெல்லாம் படைத்திருக்கிறான். இவை பற்றிய அறிவையும், இவற்றை படைத்த சிருஷ்டிகர்த்தா அல்லாஹுவை பற்றிய அறிவையும் பெறுவதற்கு அவனுடைய பெயரை கொண்டுதான் அந்த அறிவை நாம் ஆரம்பிக்க வேண்டும். பிஸ்மில்லா என்பது தான் நம்முடைய கல்வியின் ஆரம்பமாக இருக்க வேண்டும். பிஸ்மில்லாஹுவை கொண்டுதான் நம்முடைய கல்வியை துவங்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா கூறி வைத்தார். பிறகு சொன்னான், தான் யார் என்பதை சொல்லுகிறான். இவற்றையெல்லாம் படைத்தவன் நான். எனவே உங்களுடைய கல்வியின் ஆரம்பம் நீங்கள் யார் என்பதை புரிவதாக இருக்க வேண்டும். நீங்கள் காணக்கூடியவை யார் இவை என்பதை புரியக்கூடியதாக இருக்க வேண்டும். நீங்கள் காணக்கூடியவர்கள் யார் என்பதை புரியக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய முதல் அறிவு இதுதான். அல் குர்ஆனை திறந்து பார்ப்போம் என்றால் மூன்று வகையான அறிவுகளை அங்கே நாம் காணலாம். ஒன்று, அல்லாஹுவை பற்றிய படைத்தவனை பற்றிய அறிவு. இரண்டாவது, அல்லாஹுவினால் படைக்கப்பட்ட படைப்பினங்களை பற்றிய அறிவு. மூன்றாவது, படைத்தவனான அல்லாஹுக்கும் படைக்கப்பட்ட சிருஷ்டிகளுக்கும் இடையிலான உறவு பற்றிய அறிவு. இந்த மூன்றும் தான் சகோதரர்களே அல் குர்ஆனுடைய சுருக்கம். நீங்கள் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் என்று துவங்கி இறக்கப்பட்ட அந்த அல் குர்ஆனுடைய ஆரம்பத்தில் இருந்து அல்லாஹ் நபி அவர்கள் வஃபாத் ஆகுவதற்கு சுமார் 7-8 நாட்களுக்கு முன் இறக்கிய இறுதி வசனம் இறை வரைக்கும் அல்லாஹ் இறக்கிய அத்தனை வசனங்களிலும் அமிழ்ந்து இருக்கக்கூடியது மூன்று வகையான அறிவு தான். ஒன்று, அல்லாஹுவை பற்றிய அறிவு. இரண்டாவது, அல்லாஹுவின் படைப்புகளை பற்றிய அறிவு. மூன்றாவது, அல்லாஹுக்கும் இந்த படைப்புகளுக்கும் இடையிலான உறவு பற்றிய அறிவு. நான் என்னுடைய ஈமான், என்னுடைய இபாதத் எப்படி அமைய வேண்டும், என்னுடைய நம்பிக்கை எப்படி அமைய வேண்டும் என்பது பற்றிய அறிவு எனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான அறிவு. நான் இப்படித்தான் அல்லாஹுவை வணங்க வேண்டும், இப்படித்தான் என்னுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும், அல்லாஹுடைய படைப்பினங்களோடு என்னுடைய உறவு இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் குடும்பம் நடத்த வேண்டும், இப்படித்தான் கணவன் மனைவி உறவு இருக்க வேண்டும், இப்படித்தான் பெற்றோர் பிள்ளைகள் உறவு இருக்க வேண்டும். இப்படித்தான் ஆசிரியர் மாணவர் உறவு இருக்க வேண்டும், இப்படித்தான் வியாபாரி வாடிக்கையாளர் உறவு இருக்க வேண்டும், இப்படித்தான் தொழிலாளி முதலாளி உறவு இருக்க வேண்டும், சமூக அமைப்பு இப்படித்தான் இருக்க வேண்டும், நீதி அமைப்பு இப்படித்தான் இருக்க வேண்டும், பிரச்சனைகள் இப்படித்தான் கையாளப்பட வேண்டும், தீர்க்கப்பட வேண்டும் என்ற இந்த அறிவு இருக்கின்றது. இது படைத்தவனுக்கும் படைப்பினங்களுக்கும் இடையிலான உறவு சம்பந்தப்பட்ட அறிவு. படைத்தவனை பற்றி அறிய வேண்டும். அல்லாஹ் யார், அவனுடைய தன்மைகள் என்ன, அவனுடைய பண்புகள் என்ன, அவனுடைய பெயர்கள் என்ன, அவனுடைய ஆற்றல் என்ன, அவனுடைய திறமை என்ன, அவனுடைய எல்லாவற்றையும் பற்றி அறிவது அல்லாஹ்வை பற்றிய அறிவு. அவனுடைய படைப்புகள் இருக்கின்றன. அல்லாஹ்வை அல்குர்ஆனிலே படைப்புகளை பற்றி சொல்லி இருக்கிறான். இன்ன ஃபீ கல்கி ஸமாவாத்தி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹார் என்று வானங்கள், பூமி, சூரியன், சந்திரன், இரவு பகல் மாறி மாறி வருவது, நட்சத்திரம், இப்படி எல்லாம் அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய ஏராளமான படைப்புகளை குர்ஆனிலே ஆங்காங்கே விதவிதமான வசனங்களிலே சொல்லி இவற்றை எல்லாம் பார்க்க கூடாதா என்று கேட்கிறான். ஒரு கட்டத்திலே கேட்கிறான், உங்களுக்குள்ளேயே பல அத்தாட்சிகள் இருக்கின்றன, நீங்கள் பார்க்க வேண்டாமா? உங்களுடைய இதயம் எப்படி இயங்குகிறது, உங்களுடைய குடல் எப்படி இயங்குகிறது, உங்களுடைய மூளை எப்படி இயங்குகிறது, உங்களுடைய கண்ணும் காதும் மூக்கும் எப்படி இயங்குகிறது, கால்கள் கைகள் எப்படி இயங்குகின்றன, இவற்றையெல்லாம் கொஞ்சம் பாருங்க என்கிறான். இது அல்லாஹ் எவ்வளவு அழகாக தொழிற்படக்கூடிய உடுப்பு உறுப்புகளை உங்களுக்கு தந்திருக்கிறார், இதனை கொஞ்சம் படியுங்கள் என்று சொல்லுகிறார். அன்பு சகோதரர்களே, இப்படி குர்ஆனுடைய மூன்று வகையான அறிவையும் நாம் பார்க்கிறோம். நாம் நமக்கு மத்தியிலே இந்த கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம். என்னுடைய அகீதா, என்னுடைய ஈமான், என்னுடைய யக்கீன், என்னுடைய இபாதத், இதை பற்றி விளங்குவதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம். அல்லாஹ்வை நினைப்பது பற்றி நாம் அறிவதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம். காலையில் துயில் கொண்டு எழுகின்றோம், காலையிலே விழித்தெழுகின்றோம், அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பாதமா அமாத்தனா வைலைஹின் நுஷூர் என்றுதான் நபி அவர்கள் கற்றுத்தந்தார்கள். இந்த துஆவை ஓதுங்கள் என்று சொன்னார்கள். துஆவின் அர்த்தம் என்ன? எம்மை முதலாவது மௌத்தாக்கினான், அல்லாஹ் எம்மை மௌத்தாக்கினான். இரவு மௌத்தாக்கினான் என்றால் தூக்கம், உணர்வற்ற நிலை. தூக்கம் உணர்வற்ற நிலை. இந்த உணர்வற்ற நிலைக்கு அல்லாஹ் ஆக்கி அதுக்கு பிறகு எமக்கு உயிரை தந்தான், மீண்டும் எமக்கு உணர்வு உள்ள நிலையை தந்தான். இவனுக்கே அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். மீண்டும் அவன் பக்கம் செல்ல வேண்டியிருக்கிறது, எழுப்பப்பட வேண்டியிருக்கிறது. இந்த துஆவோடு உங்கள் வாழ்க்கையை ஆரம்பியுங்கள் என்கிறார்கள் அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை பேர் சகோதரர்களே இந்த துஆவோடு நாம் காலையில் எழும்புகின்றோம், எத்தனை பேர் அன்றைய தினத்தை இந்த துஆவோடு ஆரம்பிக்கின்றோம், இந்த துஆவுக்குள் இருக்கக்கூடிய அர்த்தத்தை எத்தனை பேர் நாம் சிந்திக்கின்றோம். எழும்பும் போதே எனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான உறவோடு எழும்ப வேண்டும் என்று தான் இஸ்லாம் எமக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, இந்த அறிவு எமக்கு தேவைப்படுகிறது. இந்த அறிவுக்காக வேண்டிதான் மதரசாக்கள் இருக்கின்றன, பாடசாலைகள் இருக்கின்றன. இந்த பகுதியிலே வெட்டாலை பிரதேசத்துக்குள்ளே ஒரு முக்கியமான ஒரு பெரும் மதரசா இயங்கிக் கொண்டிருக்கிறது, ஒரு முக்கியமான பாடசாலை ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. எம்முடைய பிள்ளைகளுக்கு வளர்ந்து வரக்கூடிய சமுதாயத்துக்கு இந்த அறிவின் அவசியத்தை உணர்ந்து வழிநடாத்தக்கூடிய வேலைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா, அல்லது நாம் ஏதோ ஒரு கற்பனையான உலகத்திலே எம் மனக்கண் முன்னே ஏதோ ஒரு எதிர்காலத்தை கற்பனை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சற்று சிந்தனை செய்து பாருங்கள். நாம் நம்முடைய தொழிலாக ஆக்கிக் கொண்டிருக்கக்கூடிய மீன்பிடி தொழிலோ, மீன் வியாபாரமோ, அல்லது வாய்க்காலோ உப்பளத்தோடு சம்பந்தப்பட்டதோ, சகோதரர்களே, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய திறமையும் ஆற்றலும் அவ்வளவுதான். ஆனால் இவையெல்லாம் எவ்வளவோ முன்னேற்றங்களை கண்டிருக்கிறது. நவீனமயப்படுத்தப்பட்ட மீன்பிடி திட்டம் கூட நாம் எமது கண்களால் காணவும் இல்லை இந்த பிரதேசத்திலே. நவீனமயப்படுத்தப்பட்ட உப்பட செய்கை கூட நாம் இந்த பிரதேசத்தில் இன்னும் காணவே இல்லை. நீங்கள் வெளிநாடுகளுக்கு போய் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே இதெல்லாம் மிகவும் இலகுபடுத்தப்பட்டு, இயந்திரமயப்படுத்தப்பட்டு, மிகவும் அழகாக கூடிய குறைந்த நேரத்திலே கூடிய உற்பத்தியை தரக்கூடிய அமைப்புக்கு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த அறிவை பெறுவது நாம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் சகோதரர்களே. அபரஹைதுல் மா அல்லதி தஷ்ரபூன் அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன். நீங்கள் பருகக்கூடிய நீரை பார்த்தீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். நீங்கள் பருகக்கூடிய நீரை பார்த்தீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். அஃபரஹைதும் மா தஹ்ருசூன், நீங்கள் விதைக்கக்கூடியதை பார்த்தீர்களா? விவசாயத்தை படியுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். மலையை படியுங்கள் என்று சொல்லுகிறான். விவசாயத்தை படியுங்கள் என்று சொல்லுகிறான். அஃபலா யம்ருன இலல் இப்லி கைஃப ஹுலிகத் வஇல ஸமாஇ கைஃப ருஃபிஅத் வஇல ஜிபாலி கைஃப நுசிபத் வஇல அர்தி கைஃப சுத்திஹத். பூமியை படியுங்கள் என்று சொல்லுகிறான். மலையை படியுங்கள் என்று சொல்லுகிறான். மிருகங்களை படியுங்கள் என்று சொல்லுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த எல்லா அறிவையும் உங்களுடைய காலத்துக்கும் சூழலுக்கும் உங்களுடைய தொழிலுக்கும் தேவையான அளவுக்கு படியுங்கள் என்று சொல்லுகிறான். நாம் தான் இப்படி ஒரு சுருக்கமான உலகத்துக்குள்ளே வாழ்ந்து விட்டோம். எம்முடைய பிள்ளைகளுக்கு அது பற்றிய அந்த துறையிலாவது கூடிய கல்வியை கொடுப்பதற்கு என்ன எம்முடைய மண்டையிலே நாம் வைத்திருக்கிறோம் சகோதரர்களே? எம்மை போன்ற ஒரு சமுதாயத்தையே நாம் இன்னும் இன்னும் உருவாக்கி கொண்டிருக்கின்றோமா, அல்லது எம்மை விடவும் ஒரு முன்னேற்றகரமான சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோமா? சற்று சிந்தனை செய்து பாருங்கள். எத்தனை மாணவர்கள் நம்முடைய பிரதேசத்திலே மௌலவிகளாக, ஹாஃபிழாக, மனிதர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லக்கூடியவர்களாக வந்திருக்கிறார்கள். நம்முடைய இந்த பிரதேசத்திலே எத்தனை பேர் மிகவும் தகுதியான பொறியியலாளர்களாக இந்த பிரதேசத்தை, இந்த பிரதேசத்துடைய தொழிலை திட்டமிடக்கூடியவர்களாக நாம் உருவாக்கி இருக்கிறோம். இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தேவையான வளங்களை கண்டுபிடித்து அவற்றுக்குள்ளே முயற்சி செய்து உங்களுக்குள்ளே லாபகம் தரக்கூடிய அமைப்பிலே அதனை மாற்றுவதற்கு திட்டமிடக்கூடிய அளவுக்காவது எம்முடைய பிள்ளைகளிலிருந்து எத்தனை பேரை உருவாக்கி இருக்கிறோம். பாடசாலையின் நிலை என்ன? அந்த பாடசாலை அழுகின்றது. அந்த அழுகையை பற்றி கூட யாரும் கவலைப்படுவதற்கு இல்லை என்ற நிலைக்கு இருக்கின்றோம். அந்த பாடசாலையின் அழுகை குரல் நமது செவிப்பறைகளை தைக்கின்றதா என்று கூட நாம் கேட்டு பார்த்தால் நிச்சயமாக சகோதரர்களை இல்லை என்ற அளவுக்குத்தான் இந்த பிரதேசத்திலே இருக்கிறது. ஒரு மதரசா இருக்கிறது. அந்த மதரசாவுக்கு எத்தனையோ தேவைகளோடு இந்த பிரதேசத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மதரசா அழுகிறது. இந்த பிரதேசத்திலே உள்ளவர்கள் அந்த மதரசாவின் விஷயத்திலே எவ்வளவு அக்கறையோடு இருக்கிறோம். கல்வி கூடங்கள் இருக்கின்றனவே சகோதரர்களே. இந்துக்கள் சொல்வார்கள், ஒரு பிரதேசத்துக்கு இரு கண்கள் தேவை. ஒரு மனிதனுக்கு எவ்வளவு இரண்டு கண்கள் முக்கியமோ அதே போன்று இரண்டு கண்கள் தேவை. ஒன்று ஆலயம், அவர்களுடைய வணக்கத்தலம். இரண்டாவது பாடசாலை, பள்ளிக்கூடம் என்பார்கள். எமக்கு எம்முடைய மஸ்ஜித் ஒரு பிரதேசத்திலே எவ்வளவு முக்கியமோ மற்றொரு கண் தான் நம்முடைய பிரதேசத்திலே இருக்கக்கூடிய பாடசாலை, மதரசா, கல்விக்கூடம், அறிவு பீடங்கள். அன்பு சகோதரர்களே, இவற்றில் நாம் கவனம் செலுத்துகின்றோம் என்றால் அதனுடைய அர்த்தம் நம்முடைய கல்வியிலே நாம் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். நமது பிள்ளைகளுடைய கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டாய தேவை இருக்கிறது. தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். இந்த கல்வியை தேடி பெறுவது, அதற்காக முயற்சி செய்வது எல்லாம் ஒரு முஸ்லிம் மீது கடமை என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தொழுகை எப்படி ஒரு கடமையோ, நோன்பு எப்படி ஒரு கடமையோ, அதே போன்று கல்வியை தேடுவதும் ஒரு கடமை என்று தான் சொல்லப்பட்டது. கல்வியை படித்த சஹாபிகளும் படிக்கும் போது இதே உணர்வோடு தான் படித்துக் கொண்டிருந்தார்கள். தொழுகையை நிறைவேற்றும் கட்டாய அந்த உணர்வோடு தான் கல்வியையும் தேடக்கூடிய நேரத்திலே, படிக்கக்கூடிய நேரத்திலே ஒரு கட்டாயமான இபாதத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வோடு பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அருமை சகோதரர்களே, இந்த நிலையை நாம் நமக்குள்ளே உருவாக்க வேண்டும். எமது சிந்தனை மாற வேண்டும். நம்முடைய பிரதேசம் அபிவிருத்தி காண வேண்டுமா? அல்லாஹுவை பற்றிய அந்த நம்பிக்கையோடு ஈமானோடு நம்மை சரி செய்து கொண்டு கல்வியிலே முன்னேற்றம் உள்ள ஒரு சமுதாயமாக நம்மை நாம் ஆக்க வேண்டும். நாம் தவறிவிட்டோம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எம்மை அடைந்து கொண்டு தான் இருக்கிறது. நாம் முயற்சி செய்ய வேண்டும். நான் ஆரம்பத்திலே சொன்ன அந்த ஹதீஸ், மனிதர்கள் அவர்கள் சுரங்கங்கள், எம்முடைய பிள்ளைகள் சுரங்கங்கள். அவர்களுக்குள்ளே எத்தனையோ ஆற்றல்கள் அமிழ்ந்து இருக்கின்றன, எத்தனையோ திறமைகள் மறைந்து கிடக்கின்றன, எத்தனையோ பண்புகள் அவர்களுக்குள்ளே வெளிக்கொணரப்படாத நிலையில் இருக்கின்றன. இவற்றை கொண்டு வெளிக்கொணர்வது எம்முடைய பொறுப்பு. அவற்றை இனம் கண்டு வெளிக்கொணர்வது எம்முடைய பொறுப்பு. பொறுப்பு. என்னுடைய வீட்டுக்குள்ளே அமர்ந்து கொண்டு அதனை எனக்கு செய்ய முடியாது, அதனை ஒரு மதரசாவுக்கு பாடசாலைக்கு அனுப்ப வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அதனை செய்வார்கள். அவர்கள் அந்த ஆற்றலும் அதற்கான பயிற்சியும் அறிவும் உள்ளவர்கள். அவர்களுக்கு நாம் ஒத்துழைப்பாக இருப்பதுதான் பெற்றோர்களாகிய நமது கடமை. சகோதரர்களே, ஒரு பாடசாலை மதரசா இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியருக்கு ஒத்துழைப்பு கொடுத்துத்தான் அந்த பிரதேசத்து பாடசாலையை மதரசாவை நாம் உருவாக்கி கட்டி எழுப்பலாம். ஒரு கல்வி முயற்சி அது முத்தரப்பிலே இருக்கிறது, மூன்று தரப்புகளிலே இருக்கின்றது. முத்தரப்பு முயற்சி என்பார்கள், படிக்கக்கூடிய மாணவன், கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியன், மாணவனுடைய பெற்றோர் பாதுகாவலர். ஆசிரியர் அந்த கல்வி சரியாக அந்த மாணவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதிலே கண்ணும் கருத்துமாக செயல்படுவான். மாணவன் அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும் சரியாக உரிய முறையிலே என்பதிலே கண்ணும் கருத்துமாக செயல்படுவான். இருவருக்கும் ஒத்துழைப்பாக எம்முடைய பிள்ளைகள் இந்த ஆசிரியரிடத்திலிருந்து உச்ச பயனை பெற்று உச்சி குளிரக்கூடிய நல்ல கல்விமான்களாக உருவாக வேண்டும், நல்ல பண்புள்ளவர்களாக உருவாக வேண்டும். தங்கமும் வெள்ளியும் இந்த நிலத்துக்குள்ளே இருந்து சுரங்கங்களாக வெளியில் இருந்து வருவது, சுரங்கங்களில் இருந்து வருவது போல இவர்களுக்குள் இருந்து சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய அறிவும் தெளிவும் பண்புகளும் வர வேண்டும். இந்த உணர்வோடு ஆசிரியர்களுக்கும் தம்முடைய பிள்ளைகளுக்கும் உதவியாக ஒத்தாசையாக இருக்க வேண்டும். மூன்று தரப்பிலிருந்தும் முயற்சி நடைபெறும் போதுதான் அந்த பிள்ளை வெற்றிகரமாக ஒரு கல்விமானாக மாறும். இல்லை என்றால் நாம் பாடசாலையை மதிக்கின்றோம் இல்லை, அங்கு இருக்கக்கூடிய உபகரணங்களை மதிக்கின்றோம் இல்லை, கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களை மதி, மாணவர்களை நம்முடைய பிள்ளைகள் தான். அவன் எப்படி போகின்றானோ, அவன் பாடசாலைக்கு போகின்றானா இல்லையா, எத்தனை மணிக்கு போகின்றான், எத்தனை மணிக்கு வருகின்றான், எத்தனை மணிக்கு வீட்டிலிருந்து வெளியேறினான், எத்தனை மணிக்கு வீடு அடைந்தான், இவற்றையெல்லாம் நாம் பொருட்படுத்துவதும் இல்லை, கேட்பதும் இல்லை, பார்ப்பதும் இல்லை. வீட்டுக்குள்ளே ஒரு இயந்திரம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த பெண் அவள் எது சரியாக செய்கின்றாலோ பிழையாக செய்கின்றாலோ அவற்றை பற்றி எல்லாம் நமக்கு கிஞ்சித்தும் எல்லவும் கவனம் கிடையாது, கவலையும் கிடையாது. இந்த நிலையிலே இந்த பிள்ளையின் நிலை என்னவாக இருக்கும்? சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். கல்வி எவ்வளவு கண்ணியமானது என்பதை முதலாவது நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை, அந்த கட்டளை மிகவும் கண்ணியமானது, மரியாதைக்குரியது. அதே போன்று கல்விக்காக வேண்டி உழைக்கக்கூடிய ஆசிரியர்களும் மரியாதைக்குரியவர்கள். கல்விக்கான உபகரணங்கள் மரியாதைக்குரியவை, கல்விக்கான நிலையங்கள் மரியாதைக்குரியவை, கல்வி நிலையங்களிலே பயன்படுத்தப்படக்கூடிய கல்வி சாதனங்கள் உபகரணங்கள் மரியாதைக்குரியவை. சற்று ஆழமாக சிந்தியுங்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இவற்றை எல்லாம் அப்படியே நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். அல்லாஹ் ஒரு வசனத்தில் இப்படி சொன்னான், நூன் வல் கலமி வமா யஸ்துரூன். அல்லாஹ் சத்தியம் செய்தான் எழுதுகோலின் மீது. பென்சிலாக இருக்கலாம், பேனாவாக இருக்கலாம், கல்விக்காக அறிவுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு உபகரணம், அந்த உபகரணத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான். அந்த உபகரணத்தை கொண்டு மக்கள் எழுதுகின்றார்களே, அந்த எழுத்தின் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லி, பேனாவுக்கு மாத்திரம் அல்லாஹ் அதனுடைய முக்கியத்துவத்தை சமூகத்துக்கு சொல்லிவிட்டு முடித்துக் கொள்ளவில்லை. அதனால் எழுதப்படக்கூடிய எழுத்துக்கும் ஏட்டுக்கும் காகிதத்துக்கும் அல்லாஹ் தஆலா மரியாதை கொடுத்திருக்கிறார். சகோதரர்களே, கல்விக்கான உபகரணங்கள் மரியாதைக்குரியவை. கல்வியை கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபிகளும் ஒன்றாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஆசிரியராக பார்க்கப்பட வேண்டியவர், அவர்களது சஹாபிகள் மாணவர்களாக பார்க்கப்பட வேண்டியவர்கள். அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. உங்களுடைய நபியுடைய சப்தத்துக்கு மேலால் உங்களது சப்தங்களை உயர்த்த கூடாது. வலா தஜஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅதிக்கும் லிபஅதின். நீங்கள் உங்களில் ஒருவர் மற்றவரை, சிலர் சிலரை சத்தம் போட்டு அழைப்பது போன்று அவரை கூக்குரலிட்டு அழைக்க கூடாது என்றெல்லாம் அல்லாஹு தஆலா புத்திமதி சொல்லிக் கொடுத்தான். இது எம்முடைய ஆசிரியர்கள் மாணவர்கள் உறவுக்கு முக்கியமானது, பெற்றோர் ஆசிரியர் மாணவருக்கு முக்கியமானது. ஆசிரியருடைய சத்தத்தை விட உயர்த்தி மாணவர்கள் சத்தம் போட்டு பேசக்கூடாது. ஆசிரியர்களுடைய உங்களில் சிலர் சிலருக்கிடையிலே ஏதோ ஒரு வகையான பாஷை முறைகளை கையாண்டு பேசுவது போன்று ஆசிரியர்களோடு நீங்கள் பாஷை முறைகளை கையாண்டு பேசக்கூடாது. மரியாதையோடு அவர்களோடு பழக வேண்டும். அவர்கள் கண்ணியமாக உங்களிடத்திலே நடத்தப்பட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதையெல்லாம் சொல்லி தந்திருக்கிறான் முன்னுதாரணமாக நம்முடைய வாழ்க்கைக்கு. எனவே கல்வி மரியாதைக்குரியது, அறிவு மரியாதைக்குரியது, இதற்குரிய உபகரணங்களும் ஆயுதங்களும் மரியாதைக்குரியவை, இவற்றை தரக்கூடிய நிலையங்கள் பாடசாலைகள் மரியாதைக்குரியவை, அவற்றில் இருக்கக்கூடிய தளபாடங்கள் மரியாதைக்குரியவை. இவை எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பு வைத்தாற் போல் அதனை இயக்கக்கூடிய ஆசிரியர்களும் அதிபரும் மரியாதைக்குரியவர்கள். எனவே சகோதரர்களே, நம்முடைய ஆசிரியர்களை நாம் மதிக்கவில்லையா? நாம் சொல்லக்கூடாது இந்துக்கள் எந்த அளவுக்கு ஆசிரியர்களை மதிப்பார்கள் தெரியுமா? அது கூடாது. இஸ்லாத்திலே அவர்களை கடவுளாக அவர்கள் பார்க்கிறார்கள். என்னும் எழுத்தும் கண்ணனத்தகும் எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் என்று அஸ்தக்ஃபிருல்லாஹ் நாம் சொல்லக்கூடாது. அவர்கள் எந்த அளவு தூரம் அவர்கள் ஆசிரியர்களை மதிக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம் சகோதரர்களே. இந்த நிலை நாம் இஸ்லாத்திலே சொல்லித்தரப்பட விட்டாலும் ஆசிரியர்களை மதிக்கக்கூடிய ஒரு பண்பாட்டை இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. கல்வி கூடங்களை மதிக்க வேண்டும். அங்கே ஒரு ஒரு வரையறையும் ஒழுங்கும் இருக்கின்றதா? அதனை நாம் அனுசரிக்க வேண்டும். எந்த நேரத்திலே பெற்றோருக்கு உள்ளே நுழைவதற்கு அனுமதியோ அந்த நேரத்திலே மாத்திரம் தான் உட்புக வேண்டும். எந்த நேரத்தில் வரும்படி அழைப்பு வருகின்றதோ, அதிபர் அழைக்கிறார், ஆசிரியர் அழைக்கிறார், பெற்றார் கூட்டம் இருக்கிறது, அல்லது உங்கள் மகன் பற்றி அல்லது உங்களுக்கு கீழே பொறுப்பில் உள்ளவர் பற்றி கலந்துரையாட வேண்டியிருக்கிறது, பேச வேண்டியிருக்கிறது, கூப்பிட்டார் உடனுக்குடன் நாம் செல்ல வேண்டும். அதுதான் என்னுடைய பிள்ளை பற்றிய அக்கறை எனக்கு இருக்கிறது, எனது பிள்ளையின் கல்வி விஷயத்தில் எனக்கு அக்கறை இருக்கிறது என்பதை பளிச்சிட்டு காட்டக்கூடியதாக இருக்கும். சகோதரர்களே, எவனோ ஒருவன் அழைக்கிறான், எனக்கும் இருக்கும் என்ன சம்பந்தம் என்று இருப்பது நாம் உயரப் பார்த்து உமிழ்வதற்கு சமம் சகோதரர்களே. எனவே இந்த நிலையை நாம் உருவாக்கிக் கொள்வோம். நம்முடைய பிரதேசத்தை நாம் அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய பாடசாலையை பாதுகாப்போம், அபிவிருத்தி செய்வோம், மதரசாவை பாதுகாப்போம், உயர்த்தி விடுவோம், ஆசிரியர்களை கண்ணியப்படுத்துவோம், பாடசாலையையும் மதரசாவையும் கட்டிடங்களையும் கண்ணியப்படுத்துவோம், பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையோடு நடப்போம். நாம் நம்முடைய நிலையை நாம் மாற்றிக்கொள்ளலாம். எத்தனை பேர் நாம் இந்த இடத்திலே போதுமான அளவு இந்த பாடசாலையை காட்டுவதற்கு நல்ல பெறுபேறுகளை கொண்டு வந்திருக்கிறோம். பாடசாலையின் நிலை அது ஆகவே அடிமட்டத்துக்கு போயிருக்கிறது, அதில பாதாளத்துக்கு போயிருக்கிறது. இந்த நிலையை நாம் சீர்தூக்கி விடுவதற்கு, இந்த நிலையை மாற்றி ஒரு நல்ல நிலைக்கு இந்த பாடசாலையை கொண்டு வருவதற்கு, சிதைந்து போயுள்ள இந்த கல்வி அமைப்பை நாம் மாற்றி ஒரு தரமான, காத்திரமான, நேர்த்தியான ஒரு அமைப்புக்கு இந்த பிரதேசத்தையும் பிரதேசத்து பிள்ளைகளையும் கொண்டு மாற்றி வருவதற்கு நாம் எம்மளவிலே ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இல்லையா சகோதரர்களே? இந்த வகையிலே சிந்திப்போம். இந்த பிரதேசத்திலே கல்விக்காக வேண்டி ஒரு பெருமுயற்சி அண்மை காலமாக எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பெரும் பிரயாசையோடு ஈடுபடக்கூடிய மக்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்க வேண்டும் என பிரார்த்திப்போம் மட்டும் போதாது, அந்த பிரார்த்தனையோடு நிறுத்திக் கொள்ளாமல் அவர்களுக்காக வேண்டி நாம் ஒத்துழைப்புகளை கொடுப்போம். அவர்கள் கேட்கும் உதவிகளை நல்குவோம், அவர்களோடு சேர்ந்து இயங்குவோம். இந்த பாடசாலையையும் மதரசாவையும் இந்த பிரதேசத்தையும் கட்டி எழுப்பும் அந்த நல்ல பணியிலே எமக்கும் ஒரு செங்கல்லையாவது வைத்து ஒரு பெரும் கட்டிடத்தை கட்டக்கூடிய பணியிலே உதவ முடியுமா என்று யோசிப்பவன் தான் ஒரு புத்திசாலியாக இருப்பான். என்னால் ஒரு அரை மணித்தியாலம் கொடுத்து அந்த கூட்டத்திலே பங்கு பற்றி ஏதாவது ஒரு வேலையை என்னால் நிறைவேற்றி கொடுக்க முடியுமா என்று சிந்திப்பவன் தான் உண்மையில் ஒரு புத்திசாலியாக இருப்பான். எனவே சகோதரர்களே, இன்று விசேடமாக இதை பற்றி பேச வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நீண்ட நேரம் வளமையை விட நாம் எடுத்திருக்கிறோம். எம்மை குற்றம் பிடிக்க கூடாது. வேதனையோடு வெதும்பும் எமது உலக்குமுறலை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். பொறுப்பிலே நானும் நீங்களும் ஒன்றாகத்தான் இருக்கிறோம். எனக்கு வேறு பொறுப்பு, உங்களுக்கு வேறு பொறுப்பு என்று நான் உங்களிடமோ அல்லது நீங்கள் என்னிடமோ கொடுத்து விட்டு ஓடுவதற்கு இதில் எதுவுமே இல்லை, தப்பிக்கொண்டு செல்வதற்கும் இல்லை. நாம் எல்லோரும் பொறுப்புகளிலே கூட்டாகத்தான் இருக்கிறோம், எல்லோருக்கும் பொறுப்பு, நாம் எல்லோரும் இந்த பொறுப்பை நிறைவேற்றி ஆக வேண்டும். எனவே நம்முடைய பாதையை நாம் சற்று சிந்திப்போம். எதை மறந்தால் இந்த ஹதீஸை மறந்து விடாதீர்கள். மக்கள் மனிதர்கள் தங்கம் வெள்ளி சுரங்கங்களை போன்ற சுரங்கங்கள், அவர்களில் சிறந்தவர்கள் ஜாகிலியா காலத்திலே அவர்களில் சிறந்தவர்கள், ஜாகிலியா நிலையிலே அவர்களில் சிறந்தவர்கள், இஸ்லாத்துக்குள்ளே வந்த பிறகு சிறந்தவர்கள். ஆனால் இஸ்லாத்தை பற்றிய தெளிவையும் அறிவையும் பெற்றுக் கொண்டால்தான் இந்த ஹதீஸை படிப்போம், இந்த சுரங்கங்களை இருந்து நாம் மாணிக்கங்களை வெளியேற்றுவோம், நாம் தங்கங்களை வெளியேற்றுவோம், வெள்ளைகளை வெளியேற்றுவோம், இரும்புகளை வெளியேற்றுவோம் என்ற ஒரு உறுதியை திருசங்கற்பமாக நாம் இந்த ஏற்றுக்கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அறிவு கண்களை திறந்து விடுவானாக. யா அல்லாஹ், எம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நாம் அறிந்து அறியாமலும் செய்த தவறுகளுக்காக எம்மை குற்றம் பிடிக்காதிருப்பாயாக. நம்முடைய நிலையை